السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونستغفره ونؤمن به ونتوكل عليه بالغدو والآصال ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا صلى الله على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما خلقت الجن والإنس إلا ليعبدون ما أريد منهم من رزق وما أريد أن يطعمون إن الله هو الرزاق ذو القوة المتين وقال النبي صلى الله عليه وسلم أيها الناس أفشوا السلام وأطعموا الطعام وصلوا الأرحام وصلوا بالليل والناس نيام تدخلوا الجنة بسلام أو كما قال صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவும் அவனுடைய தூதர் அருமை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த விஷயங்களை எல்லாம் நாம் நமது வாழ்வில் கடைபிடித்து நடக்க வேண்டும் என்று நம்மை வலியுறுத்தி இருக்கிறார்களோ அவை அனைத்தையும் பரிபூர்ணமான முறையிலே கடைபிடித்து நடக்க வேண்டியும் எவைகளையெல்லாம் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவை அனைத்தையும் முற்றிலும் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டியும் அல்லாஹுடைய தக்வா என்ற இறை அச்சத்தை கொண்டும் முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். கண்ணியமான பெரியார்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த காலம் புனிதமான மகத்துவமிக்க ஷாபான் மாதம், கண்ணியமிக்க ரமலான் மாதத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மாதம். ரமலான் மாதம் என்பது நம்முடைய பாவங்களையெல்லாம் கரிப்பதற்கு, நம்முடைய பாவங்களெல்லாம் அழிக்கப்படுவதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாக, நமது நன்மைகள் அனைத்தையும் அறுவடை செய்வதற்குரிய ஒரு பருவமாக அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறார். அருமை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் வருவதற்கு முன்பாகவே, இரு மாதங்களுக்கு முன்பாகவே அதை பற்றிய தேட்டத்திலே, அதை பற்றிய ஆர்வத்தில் இருப்பார்கள் என்பதை ஹதீஸுகளின் வாயிலாக நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ரஜபு மாதத்திலிருந்து துவா செய்ய ஆரம்பித்து விடுவார்கள், யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த ரஜபிலும் ஷாபானிலும் பரக்கத்து செய்து ரமலானில் வாழ்வதற்குரிய பாக்கியத்தை தருவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்வதை நாம் ஹதீஸுகளிலே பார்த்திருக்கிறோம். இதன் மூலமாக எமக்கு, எம் சமுதாயத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மகத்துவம் எப்படிப்பட்டது, அதற்குரிய தயாரிப்புகளை நாம் இப்பொழுதிலிருந்தே ஆரம்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக வேண்டித்தான் இது போன்ற நடைமுறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டினார்கள். ஒரு வியாபாரம் செய்யக்கூடியவருக்கு நல்ல வியாபாரம் நடக்கிற ஒரு சீசன் இருக்கிறது என்று சொன்னால், அந்த சீசன் வர்றதுக்கு முன்னாடி எல்லா விதமான ஏற்பாடுகளையும் மனிதன் செய்து கொள்கிறான். ஒரு விவசாயம் செய்பவன் அந்த விவசாயத்தை அறுவடை செய்யக்கூடிய நாள் வரக்கூடிய நேரத்திலே அதற்கு முன்பாகவே அதற்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் விவசாயி செய்து வைத்துக் கொள்கிறான். அதுபோன்று ஒரு மூமினுக்கு நன்மைகளை வழங்கக்கூடிய இந்த ரமலான் வருவதின் காரணமாக அதற்கு முன்பாகவே இதற்குரிய ஏற்பாடுகளை நாம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுபோன்ற நடைமுறையை எமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். நாம் நமது வாழ்விலே எதை அடையப் போகிறோம், நமது வாழ்க்கையின் லட்சியம் என்ன, எதற்காக நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம், என்ன இலக்கை நோக்கி நமது வாழ்க்கை பயணம் சென்று கொண்டிருக்கிறது, இதை ஒவ்வொருவரும் கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைய உலக வாழ்க்கை என்பது ஒரு இயந்திரத்தனமான ஒரு மிஷினை போன்றுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உலகத்தின் சம்பாத்தியம், உலகத்தின் செல்வங்களை அடைவது, இதற்காக வேண்டிய மனிதனின் சிந்தனைகளும் மனிதனுடைய நேரங்களும் மனிதனின் ஆற்றல்களும் முயற்சிகளும் செலவழிக்கப்பட்டு கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே முஃமின்களாகிய நாம் யார், நமது வாழ்க்கையின் லட்சியம் என்ன, நமது வாழ்க்கையின் இலக்கு என்ன, எதை அடைவதற்காக இந்த உலகத்தில் வந்திருக்கிறோம், எதற்காக நாம் பாடுபட வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை நம்முடைய எண்ணத்திலே கொண்டு வர கடமைப்பட்டிருக்கிறோம். உலக வாழ்க்கை என்பது அழிந்துவிடக்கூடியது, அழிவில்லாத மறு உலக வாழ்க்கையின் பக்கம் மனிதன் சென்று கொண்டிருக்கிறான். உலகத்தின் சூழ்நிலைகளும் உலகத்தினுடைய கவர்ச்சிகளும் மனிதனை தன் பக்கம் இழுத்து கொண்டிருக்கிறது. படைத்த ரப்பை மறக்கடிக்கக்கூடிய நிலையில் உலகின் அந்த கவர்ச்சிகள் அமைந்திருக்கிறது. ஒரு முஃமின் தன்னுடைய வாழ்க்கையின் யதார்த்தத்தை உணர வேண்டும். ஒரு சிறந்த அடியானாக அல்லாஹுக்கு விருப்பமுள்ளவனாக இந்த உலக வாழ்க்கையை நடத்துவதுதான் நாம் இந்த உலக வாழ்க்கையினுடைய வாழ்வதின் லட்சியம். இதை முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் தன்னை முழுமையாக அல்லாஹுக்கு அடிபணியச் செய்து அல்லாஹுடைய வணக்கத்தின் மூலமாக அல்லாஹுவை நெருங்கி தன்னுடைய வாழ்க்கையை கழிப்பதுதான் ஒரு மூமினுடைய லட்சியமாக இருக்கிறது. அல்லாஹுக்கு ஒரு மூமின், ஒரு மனிதன் எந்த அளவுக்கு அடிபணிகின்றானோ அந்த அளவுக்கு அவனுக்கு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கிறது. அல்லாஹுடைய அடிமைத்தனத்தை அவன் வெளிப்படுத்தும் பொழுது உயர்ந்த அந்தஸ்தை அவன் அடைகிறான். உலகத்தின் செல்வங்களின் மூலமாக, உலகத்தின் பதவிகள் மூலமாக, உலகத்தின் அதிகாரங்களின் மூலமாக பெற முடியாத மரியாதையையும் கண்ணியத்தையும் அல்லாஹுக்கு அடிபணிவதின் மூலமாக ஒரு மனிதன் அடைந்து கொள்கிறான். மனித வாழ்க்கையினுடைய லட்சியம் இதுதான். மனிதர்கள் அத்துணை பேருமே அல்லாஹுவின் அடிமைகள். அடிமைகள் என்று சொன்னால் அந்த மனிதனிடத்தில் அடிமைத்தனம் வெளிப்பட வேண்டும். அல்லாஹ் நம்மை படைத்ததும் அதற்காக வேண்டித்தான் படைத்திருக்கிறார். வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். இந்த ஜின் வர்க்கத்தை படைத்ததின் நோக்கம், மனித குலத்தை படைத்ததின் நோக்கம் என்னை வணங்குவதற்காக வேண்டி அன்றி வேறு எதற்கும் இல்லை. மா உரீது மின்ஹும் மிர் ரிஸ்கின் வமா உரீது அன் யுத்இமூன். மனிதர்கள் எனக்கு உணவு வழங்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை, அவர்கள் எனக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்பதை நாடவும் இல்லை. இன்னல்லாஹு ஹுவர் ரஸ்ஸாகுல் குவ்வத்தில் மதீன். பலம் வாய்ந்தவன், சக்தி வாய்ந்தவன், உணவளிக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் தான். மனிதர்களுக்கு உலகத்திலே எல்லா விதமான தேவைகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். எதற்காக? மனிதன் அல்லாஹுவை அறிந்து தன்னுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும். எந்த அளவுக்கு மனிதனிடத்தில் அல்லாஹுவை பற்றிய அறிவு இருக்கிறதோ, அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கை இருக்கிறதோ, அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில் அல்லாஹுக்குரிய அடிமைத்தனம் இருக்கும். அடிமைத்தனத்தை எப்படி வெளிப்படுத்துவான்? இபாதத்துகளின் மூலமாக, வணக்கங்களின் மூலமாக அல்லாஹுவிடத்தில் தன் அடிமைத்தனத்தை மனிதன் வெளிப்படுத்துகிறான். மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய உயர்ந்த பதவி என்னவென்று சொன்னால் அல்லாஹுக்கு உண்மையான ஒரு அடியானாக வாழ்வதுதான். ஒரு கவிஞர் சொல்லி காட்டுகிறார், ஒமிம்மா ஜாதனி ஷரஃபன் வதீஹா வகித்து பி அஹ்மசய்ய அதஉ துரையா துஹூலி ஃபி கௌலிக யா இபாதி வஅன் ஜஅல்த அஹ்மத லி நபியா. எனக்கு ஏற்பட்ட மதிப்பும் மரியாதையும் எதை கொண்டிருக்கிறது? சுரையா என்ற வானத்தில் இருக்கும் நட்சத்திரத்தை விட நான் உயர்ந்து போய்விட்டேன் என்றால் அதற்கு காரணம் என்ன? துஹூலி ஃபி கௌலிக யா இபாதி, யா அல்லாஹ் நீ என் அடியார்கள் என்று அழைக்கிறாயே அவர்களில் ஒருவனாக நானும் ஆகியிருப்பது. அல்லாஹுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய இந்த மனிதன் தான் எல்லா படைப்புகளை விட உயர்ந்தவனாக இருக்கிறான். மனிதனுக்கு கிடைத்த மிகப்பெரிய மரியாதை அல்லாஹுவின் அடிமை. இந்த அடிமைத்தனத்தை அவன் வெளிப்படுத்தும் பொழுது அல்லாஹுக்கு அல்லாஹுவிடத்திலே உயர்ந்த அந்தஸ்துடையவனாக இருக்கிறான். இரண்டாவது சிறப்பு இந்த உம்மத்துக்கு கிடைத்தது, வஅன்ஜஅல்த அஹ்மத் அலி நபியா, முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தாக அவர்களை எமக்கு நீ நபியாக ஆக்கியது என்னுடைய மதிப்பையும் என்னுடைய சிறப்பையும் உயர்த்தி விட்டது என்பதை இந்த கவிதையின் மூலமாக சொல்லி காட்டுகிறார். அல்லாஹுக்கு எந்த அளவுக்கு நாம் அடிமைத்தனத்தை நமது இபாதத்துகளின் மூலமாக, அடிமைத்தனம் என்றால் என்ன, எல்லா நிலையிலும் அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், நாம் செய்யக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளும் உழைப்புகளும் அல்லாஹுக்கு நம்மை நெருக்கமாக்கக்கூடிய விதத்தில் அமைய வேண்டும். ஒரு மனிதன் அல்லாஹுக்கு எப்பொழுது நெருக்கமாகிறான் என்று சொன்னால், எப்பொழுது பரிபூர்ணமான முறையிலே வணக்கம் அவனிடத்தில் இருக்கிறதோ அப்பொழுதுதான் அவன் நெருங்க ஆரம்பிக்கின்றான். நாம் செய்யக்கூடிய முயற்சிகள், நாம் எத்தனையோ புரோகிராம்கள் செய்கிறோம், பயான்கள் கேட்கிறோம், பேச்சுக்களை கேட்கிறோம். நாம் இந்த பேசுவதனுடைய புரோகிராம் செய்வதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இதனுடைய அசல் நோக்கம் நம்மை அல்லாஹுவினுடைய உண்மையான அடியார்களாக மாற்ற வேண்டும். புரோகிராம் செய்வதனுடைய நோக்கம் இபாதத்துகளில் நம்மை ஈடுபடுத்த வேண்டும். இபாதத்துகளில் குறை செய்பவர்களாக நாம் மாறிவிடக்கூடாது. நம்முடைய நேரங்கள் வணக்க வழிபாடுகளிலே செலவழிக்கப்பட வேண்டும். தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நேரத்தை, தன்னுடைய உடல் ஆற்றலை, சக்தியை அல்லாஹுவின் வணக்கத்திலே செலவழிக்கக்கூடியவனாக ஆகிவிட வேண்டும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக இலகுவாக ஒரு மனிதன் சுவர்க்கத்திற்கு செல்ல வேண்டிய வழியை பற்றி சொன்னார்கள். அப்துல்லாஹி இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய யூத அறிஞராக இருந்து பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டவுடன் அண்ணல் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்பதற்காக, சந்திப்பதற்காக செல்கிறார்கள். சொல்கிறார்கள், ஃபலம்மா ரஐது வஜஹஹு அரப்து அன் வஜஹஹு லைஸ பிவஜஹி கஸாப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமுகத்தை பார்த்தவுடன் நான் விளங்கிக் கொண்டேன், நிச்சயம் இது பொய் முகமாக இருக்க இயலாது, அவர்களுடைய முகத்தின் பிரகாசத்தை கொண்டே இவர்கள் உண்மையான நபி என்பதை விளங்கிக் கொண்டேன். முதலாவதாக அவர்களுடைய வாயிலிருந்து நான் கேட்ட வார்த்தை இதை அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஐயுஹன் நாஸ் அஃஸ் ஸலாம், உங்களுக்கு மத்தியிலே சலாமை நீங்கள் பரப்பிக் கொள்ளுங்கள். மனிதாபிமானத்தை, உயர் பண்பை இந்த உம்மத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். முஸ்லிம்களாகிய நாம் எப்படி வாழ வேண்டும், பிற சகோதரர்களிடத்திலே, நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களிடத்திலே நமது நடவடிக்கைகள் எப்படி இருக்க வேண்டும். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சலாமை நீங்கள் பரப்பிக் கொள்ளுங்கள். சலாமை பரப்புவதன் மூலமாக உங்களுக்கு மத்தியில ஏற்படக்கூடிய குரோதங்களும் விரோதங்களும் இல்லாமல் போய்விடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் பாதிஉ பிஸ்ஸலாமி பரிஉம் மினல் கிபர், சலாமை முதலாவது சொல்லக்கூடியவன் பெருமையை விட்டும் நீங்கியவனாக இருக்கிறான். ஒரு சகோதரரை நாம் பார்க்கிறோம், அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய உள்ளம் எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் முந்தி அவருக்கு சலாம் சொல்ல வேண்டும், அவர் எனக்கு சலாம் சொல்வது என்பதை எதிர்பார்க்காமல் நாம் அவருக்கு முந்தி சலாம் சொல்லக்கூடியவராக இருக்க வேண்டும். இவர் யார்? பரிஉம் மினல் கிபர், பெருமையை விட்டும் நீங்கியவராக இருக்கிறார். உலக ரீதியில பலதரப்பட்ட மக்கள் இருப்பார்கள், ஆனால் எல்லாமே அல்லாஹுவின் அடிமைகள் என்ற தன்மையிலே சமமானவர்களாக இருக்கிறார்கள். நானும் அல்லாஹுவின் ஒரு அடிமை, வரக்கூடிய சகோதரனும் அல்லாஹுவின் ஒரு அடிமை, இருவரும் அல்லாஹுக்கு முன்னால் சமமானவர்கள் தான். அல்லாஹுவிடத்தில் மரியாதையானவர் அல்லாஹுடைய வணக்கத்தை கொண்டிருக்கிறார் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். முந்தி சலாம் சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். சலாமை பரப்பும்படி சொன்னார்கள். இரண்டாவது சொன்னார்கள், ஏழைகளுக்கு உணவளியுங்கள், இல்லாதவர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ் உங்களுக்கு வசதியை தந்திருக்கிறான், நீங்கள் ஏழைகளுக்கு உணவளியுங்கள். அதற்கு அடுத்து சொன்னார்கள், வஸிலுல் அர்ஹாம், சொந்த பந்தத்தை அனுசரித்து வாழ்ந்து கொள்ளுங்கள். உலகத்தில் அல்லாஹ் மனிதர்களுக்கு மட்டும் தந்த ஒரு சிறப்பு தான் ஒரு குடும்ப கட்டமைப்பு. ஏனைய மிருகங்களும் மனிதர்களை போன்று தன் உடல் இச்சையை தீர்த்து கொள்கிறது, ஆனால் அந்த மிருகங்களுக்கெல்லாம் ஒரு குடும்ப கட்டமைப்பு என்பது கிடையாது. சகோதரன் சகோதரி என்ற அமைப்பு இல்லை, கணவன் மனைவி என்ற அமைப்பு இல்லை, சொந்தக்காரர்கள் என்ற அமைப்பு இல்லை. அல்லாஹ் மனிதர்களுக்குத்தான் இந்த ஒரு பண்பை, இந்த ஒரு தன்மையை தந்திருக்கிறான். மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பம்சங்களில் குடும்ப கட்டமைப்பும் ஒன்று. யா ஐயுஹன்னாஸ் இன்னா ஹலக்னாகும் மின் தகரின் வ உன்தா வ ஜஅல்னாகும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு. மனிதர்களே, ஒரே ஆண் பெண்ணிடமிருந்துதான் நாம் உங்களை படைத்திருக்கிறோம். உங்களை கோத்திரங்களாக, உங்களை பல குடும்பங்களாக நாங்கள் படைத்திருக்கிறோம். லிதஆரஃபு, உங்களுக்கு மத்தியில அறிமுகத்தை ஏற்படுத்தி கொள்வதற்காக. இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களிடத்தில் அல்லாஹுவிடத்தில் உங்களிலே மரியாதைக்குரியவர் யார் என்று சொன்னால், யாரிடத்திலே அல்லாஹுடைய அச்சம் தக்குவா நிறைந்திருக்கிறதோ அவர்தான் அல்லாஹுவிடத்தில கண்ணியமானவர் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். குடும்ப கட்டமைப்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சொந்த பந்தம் இருக்கிறது, எங்களுடைய சொந்த பந்தத்தை மதித்து நடக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல சொன்னாங்க, தஅல்லமூ மின் அன்சாபிக்கும் மா தஸிலூன பிஹி அர்ஹாமக்கும், உங்களுடைய வம்சவழியை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு எமது வாழ்க்கை எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், ஓரிரு தலைமுறைக்கு பின்னால் எங்களுடைய சொந்தக்காரர் யார், எங்களுடைய பாட்டனார் முப்பாட்டனார் யார் என்று எங்களில் அநேகருக்கு தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஅல்லமூ மின் அன்சாபிக்கும், முதலாவது உங்களுடைய வம்சவழியை, உங்களுடைய தலைமுறையை அறிந்து கொள்ளுங்கள். மா தஸிலூன பிஹி அர்ஹாமக்கும், அப்பொழுதுதான் உங்களுடைய சொந்தக்காரர்கள் யார் என்று விளங்கி அவர்களிடத்தில் நீங்க நல்ல முறையில் நடந்து கொள்வீர்கள். இன்றைக்கு இந்த சிலத்து ரஹம், உறவு முறையை பேணுவது சரியாக நடைபெறாததின் காரணத்தினால் வாழ்க்கையில பரக்கத் இல்ல, பொருள்ல பரக்கத் இல்ல, வாழ்க்கையில் அபிவிருத்தி இல்லை. சொந்த பந்தத்தை அனுசரிச்சு நடப்பதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஃபின்ன சிலத்தர் ரஹிமி மஹப்பத்துன் ஃபில் அஹல் மஸ்ராத்துன் ஃபில் மால் மன்சாத்துன் ஃபில் அஸர். சொந்த பந்தத்தை அனுசரிச்சு நடக்கிறது குடும்பத்தில் நல்ல பாசம் ஏற்படுவதற்கு, பொருள்ல பரக்கத்து ஏற்படுவதற்கு, உங்களுடைய வாழ்நாளில் பரக்கத்து ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொந்தக்காரர்களை அனுசரிச்சு நடங்க. சொந்தக்காரர்களை அனுசரிச்சு நடக்கிறது என்றால் லைசல் வாசிலு பில் முகாஃபி, பகரம் செய்பவன் சொந்தக்காரனை அனுசரிச்சு நடப்பவனாக ஆக இயலாது. பகரம் செய்பவன் என்றால் என்ன, அவர் எம்மிடத்தில் வந்தால் நாங்கள் அவர்கிட்ட போறது, அவர் எம்மிடத்தில் கதைத்தால் நாமும் அவரிடத்தில் கதைக்கிறது, எங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு அவர் வந்தால் நாங்களும் போறது என்று நினைப்பவன் சொந்த பந்தத்தை அனுசரிப்பவன் அல்ல. உலகின்னல் வாசில் அல்லது இதா புத்தி ரஹிமுஹு வசில வசல, யாராவது ஒருத்தன் இவரை முறித்து வாழ்ந்தாலும் கூட, சகோதரன் ஏதோ பிரச்சனையினால இன்னொரு சகோதரனை வெட்டி வாழ்கிறார், ஒரு சொந்தக்காரர் ஏதோ பிரச்சனையினால் இவரை பிரிந்து வாழ்கிறார், பிரிந்து வாழ்பவரை கூட சேர்ந்து வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர், அவர் பிரிந்தாலும் பரவாயில்லை, அல்லாஹுடைய கட்டளை இதுதான் என்று சேர்ந்து வாழ நினைக்கிறாரே, இவர்தான் உண்மையில் சொந்த பந்தத்தை அனுசரித்து நடக்கிறவர். ஒரு சஹாபி அவர்கள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு சில சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள், நான் அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்கிறேன், ஆனால் அவர்கள் என்னிடத்தில் கெட்ட முறையில் தீய முறையில் நடந்து கொள்கிறார்கள், நான் பொறுமையோடு இருக்கிறேன், அவர்கள் எனக்கு அநியாயம் செய்கிறார்கள், இதனுடைய தீர்வு என்ன என்று கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க எதற்கும் கவலைப்பட தேவையில்லை, நீங்கள் செய்யக்கூடிய இந்த செயலினால் உங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை, நஷ்டம் அவருக்குத்தான், அதே நேரத்தில் உங்களுக்கு அல்லாஹுடைய உதவி உங்களோடு இருந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதர்கள் சுவர்க்கத்திற்கு நுழைவதற்குரிய இலகுவான பாதைகளை காட்டினாங்க, உங்களுடைய சொந்த பந்தங்களை அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. உலகத்தினுடைய வாழ்க்கையில் என்னத்தை கொண்டு போயிட போறோம், நாங்கள் உறவு முறைகளை பிரித்து விட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டால் எதை நாங்கள் கொண்டு போய்விடப் போகிறோம்? எதையும் கொண்டு போக மாட்டோம். ஆனால் சொந்த பந்தத்தை முறித்து விட்டு சென்றால் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தந்த இந்த தனி சிறப்பை நாங்கள் புறக்கணித்தவர்களாக ஆகிவிடுவோம். அதற்கு அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஸல்லூ பில்லைலி வன்னாசு நியாம், மனிதர்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் இரவு நேரத்திலே நீங்கள் தொழக்கூடியவர்களாக இருங்கள். அல்லாஹுடைய இபாதத்தை சொல்லி காட்டினாங்க, இபாதத்தின் மூலமாக அல்லாஹுவை நெருங்கக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள். எம்முடைய வணக்கங்கள் அல்லாஹுவின் பக்கம் எம்மை நெருக்கக்கூடியவைகளாக நாம் இருக்க வேண்டும். இரவு தொழுகைகள், மற்ற பருவான தொழுகைகள் அல்லாஹுவின் பக்கம் நெருங்குவதற்குரிய ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. அடியார்களாகிய நாம் அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைவதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய இலட்சியம். இந்த உலகத்தில் நாம் வாழ்வது உலகத்தை சம்பாதிப்பதற்காக அல்ல, உலகத்தை சம்பாதிப்பதும் கூட மறுமையை சமைத்துக் கொள்வதற்காக, அல்லாஹுவின் அன்பை அடைந்து கொள்வதற்காக என்ற எண்ணம் ஒவ்வொரு மூமினுடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய இபாதத்தின் மூலமாக அல்லாஹுவை நெருங்கக்கூடியவர்களாக நாம் ஆகிவிட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தத்குலுல் ஜன்னத பிஸலாம், இந்த நிலைகள் உங்களிடத்தில் இருந்தால் ஒவ்வொரு முஸ்லிமுக்கு மத்தியில் பரஸ்பரம் அன்பு பாராட்டக்கூடிய ஒரு தன்மை இருக்க வேண்டும், ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை இருக்க வேண்டும், சொந்த பந்தத்தை அனுசரித்து நடக்க வேண்டும். அல்லாஹுடைய வணக்கத்திலும் பேணுதலாக உங்களை நீங்கள் ஈடுபடுத்தி கொண்டால் தத்குலுல் ஜன்னத பிஸலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் சுவர்க்கத்தில் நுழைந்து விடுவீர்கள். அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நான் கேட்ட வார்த்தை இவைகள் தான், நான் கேட்ட உபதேசங்கள் இவைகள் தான் என்பதாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இந்த ஒரு சின்ன ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் வாழ்க்கையினுடைய அனைத்து தத்துவங்களையும் கொண்டு வந்து விட்டார்கள். நம் வாழ்க்கையினுடைய லட்சியத்தை அப்படியே எமக்கு முன்னால் கொண்டு வந்து காட்டிவிட்டார்கள். எமது வணக்கங்கள் நம்மை சுவனத்தில் நுழைவிக்கக்கூடியவையாக, அல்லாஹுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவையாக இருந்துவிட வேண்டும். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நேரத்தை தந்திருக்கிறான், காலத்தை தந்திருக்கிறான், உடல் ஆற்றலை தந்திருக்கிறான். இந்த நேரம் நிலைத்து விடக்கூடியதல்ல, முடிந்து விடக்கூடியது. உடல் ஆற்றல் நிலைக்கக்கூடியதல்ல, குறைந்து விடக்கூடியது. ஒமன் நுஅம்மிருஹு நுனக்கிஸுஹு ஃபில் ஹல்கி அஃலா யஅகிலூன், குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. நாம் யாருக்கு வயதை கொடுக்கிறோமோ அவருடைய படைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம். வாலிப வயதில் துடுக்குடன் இருந்தவன், வாலிப வயதில் ஆற்றலுடன் இருந்தவன், வயதானதற்கு பிறகு ஆற்றல் சக்தி குறைய ஆரம்பிக்கிறது. எதுவரைக்கும் இந்த ஹயாத், இந்த வாழ்க்கை நமக்கு இருக்கிறதோ அது ஒரு பெரிய கனிமத், ஒரு பெரிய ஒரு கொள்ளை பொருள். இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அல்லாஹ்வை நெருங்கக்கூடியவர்களாக நாம் ஆகிவிட வேண்டும். இபாதத்தில் நம்முடைய நேரத்தை செலவழிக்க வேண்டும். இபாதத்திலே அல்லாஹ்வுடைய திக்ரிலே நம்முடைய நேரங்கள் செலவழிக்கப்பட வேண்டும். திட்டமிட வேண்டும், நான் என்னுடைய நேரங்களை எப்படி செலவழிக்கிறேன், என் வணக்கங்களில் நான் பேணுதலாக இருக்கிறேனா. ஒவ்வொரு மனிதனும் இது தனிப்பட்ட முறையிலே சிந்திக்கக்கூடிய விஷயம். என்னுடைய தொழுகை எப்படி இருக்கிறது, என்னுடைய ஜமாஅத்தினுடைய தொழுகை எப்படி இருக்கிறது, என்னுடைய வணக்கம் ஏனைய வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்கிறது. குர்ஆன் ஓதக்கூடியவனாக மனிதன் இருக்க வேண்டும். அல்லாஹுடைய திக்ரிலே ஆக உயர்ந்த திக்ர் அல்லாஹுடைய கலாம். அல்லாஹுடைய கலாமை அடிக்கடி ஓதக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அனுதினமும் அதற்கென்று நேரம் கொடுக்கப்பட வேண்டும். குர்ஆன ஓதுறதின் மூலமாக அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய பாக்கியத்தை ஒரு மனிதன் அடைகிறான். குர்ஆன் ஓதுவது வாழ்க்கையினுடைய எல்லா பிரச்சனைகளுக்குரிய தீர்வை அல்லாஹ் இந்த குர்ஆன் ஓதுறதுல வச்சிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஷகலஹுல் குர்ஆனு அன் திக்ரி வ மஸ்அலதி அஅதைதுஹு அஃபல மா உஅதி ஸாஇலீன், யார் குர்ஆன் ஓதுவதின் மூலமாக என்னிடத்தில் கேட்க முடியாமல் போய்விட்டாரோ, குர்ஆன் ஓதுறதுல தன்னுடைய நேரத்தை செலவழிக்கிறதினால் வேற துஆ கேட்க முடியாமல் போனாலும் கூட கேட்பவர்களுக்கு கொடுப்பதை விட அதிகமானதை நான் வழங்குவேன் என்று அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நம்முடைய நேரங்களில் அனுதினமும் ஒவ்வொரு நாளும் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக நாம் ஆகிவிட வேண்டும். குர்ஆன் ஓதுவது என்பது ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு சொந்தமானதல்ல, எல்லா மூமின்களுக்கும் கடமை. வயது இதற்கு எந்த தடையும் இல்லை, எத்தனை வயதானாலும் பரவாயில்லை. குர்ஆனை ஓத பழக வேண்டும். குர்ஆன் ஓத தெரியவில்லை என்று சொன்னால் அதற்கென்று நாம் முயற்சி செய்ய வேண்டும். இது மூமினுடைய கடமையாக இருக்கிறது. அதே போன்று அடியார்களுடைய விஷயத்திலே நமது சகோதரர்கள் இருக்கிறார்கள், ஏனைய ஏழைகள் இருக்கிறார்கள், இவர்களுடைய விஷயத்தில் சமுதாயத்தில் நம்முடைய நிலை எப்படி இருக்க வேண்டும், சமுதாயத்திலே ஒரு மூமின் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஃமினூன கபதனி ரஜுலின் வாஹிதின், மூமின்கள் அத்துணை பேருமே ஒரு மனிதருடைய உடலை போன்றவர்கள். ஒரு மனிதனுடைய உடலை போன்றவர்கள் தான் இந்த மூமின்கள் அத்துணை பேருமே. இந்த எண்ணம் எல்லாரிடத்திலும் இருக்க வேண்டும். இனிஷ்டகா ஐனுஹு இஷ்டகா குல்லுஹு, இனிஷ்டகா ரஸுஹு இஷ்டகா குல்லுஹு. ஒரு மனிதனுடைய உடல்ல கண்ணுக்கு வலி ஏற்பட்டு விட்டால், வேதனை ஏற்பட்டு விட்டால் உடல் முழுவதும் வேதனையை அனுபவிக்கிறது. தலைக்கு வேதனை ஏற்பட்டு விட்டால் உடல் முழுவதும் வேதனையை அனுபவிக்கிறது. அதுபோன்றுதான் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் ஒரு கூட்டம் கஷ்டப்படுகிறார்கள் என்று இருந்தால், அந்த கஷ்டம் அவர்களுக்கு மட்டுமல்ல இந்த முழு சமுதாயத்திற்கும் என்ற எண்ணம் எல்லாரிடத்திலும் இருக்க வேண்டும். சமுதாயத்திலே பார்க்கிறோம், பொருளாதார பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய எத்தனை ஏழைகள் எங்களுக்கு முன்னால் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் நஃபஸ அன் அஹீஹி குருபத்தம் மின் குரபி துன்யா நஃபஸல்லாஹு அன்ஹு குருபத்தம் மின் குரபி யௌமில் கியாமா. தன் சகோதரருடைய உலக கஷ்டத்தை யாராவது ஒருத்தர் அதற்கு உதவி செய்து அதை இல்லாம ஆக்கினால், அல்லாஹு தஆலா மறுமையினுடைய இவருடைய ஏதேனும் ஒரு கஷ்டத்தை இவரை விட்டும் அல்லாஹ் போக்கி விடுகிறான். வல்லாஹு ஃபீ ஆவுனில் அபதி மா கானல் அபது ஃபீ ஆவுனி அஹி. ஒரு அடியான் தன் சகோதரனுக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்கிறானோ அந்த அளவிற்கு அல்லாஹும் இவருக்கு உதவி செய்கிறான். அந்த உதவியில ஒன்றுதான் ஏழை பாளைகளுக்கு நாம் செய்யக்கூடிய தர்மங்களும் கடன் உதவிகளும், தர்மங்களும் கடன் உதவிகளும். ரமலான் வரப்போகிறது, இபாதத்தின் மாதம், தர்மத்தின் மாதம், ஜகாத்தின் மாதம், சதகாவின் மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிறரை அனுசரித்து நடப்பதின் மாதம். இந்த மாதம் எப்படிப்பட்டது? ஷஹ்ருன் யுஸாது ஃபீஹி ரிஸ்குல் மூமின். அல்லாஹு தஆலா மூமினுடைய ரிஸ்கை இந்த மாதத்தில் விஸ்தீரணமாக்கி கொடுக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மாதம் ரஹ்மத் இறங்கக்கூடிய மாதம். இன்றிலிருந்தே நாம் திட்டம் போட்டுக் கொள்ள வேண்டும், இந்த மாதத்தினுடைய இபாதத்தை நான் எப்படி அமைப்பேன், நாங்கள் உறுதியாக வச்சுக்கொள்ளணும், இந்த மாதத்தினுடைய இரவு தொழுகைகளில் பேணுதலாக இருப்பேன், தஹஜ்ஜுத் தொழுகையை நான் தவறவிட மாட்டேன், இத்தனை குர்ஆனை நான் ஓதி முடிப்பேன் என்ற எண்ணம் ஒவ்வொரு மூமினிடத்திலும் இருக்க வேண்டும். இந்த மாதத்திற்காக வேண்டி உள்ள தயாரிப்பை செய்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஏனைய சமுதாய மக்களுடைய விஷயத்தில் கவலையும் ஆர்வமும் இருக்க வேண்டும். அதில் ஒன்றுதான் கடன் உதவி என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை மிகவும் வலியுறுத்தி காட்டியிருக்கிறார்கள். வட்டி ஹராமாக்கப்பட்டது, இந்த ஒரு நல்ல பண்பு இல்லாமல் போகக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் வட்டியை ஹராமாக்கினான். வட்டி அல்லாஹ் ஏன் ஹராமாக்கினான் என்று சொன்னால், கடன் உதவி என்ற இந்த நல்ல பண்பு விடுபட்டு விடக்கூடாது, இந்த உம்மத்திடத்திலிருந்து இந்த பண்பு இல்லாமல் போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் வட்டி ஹராமாக்கப்பட்டது. அல்லாஹ் உங்களுக்கு பணத்தை தந்திருக்கிறான், செல்வத்தை தந்திருக்கிறான். ஒரு மனிதன் இருக்கக்கூடிய செல்வம் எல்லாவற்றையும் செலவழிக்க போறதில்லை, தேவைக்கு மீதமான செல்வங்கள் இருக்கும் பொழுது ஒரு தவணை முறையில் அடுத்தவருக்கு நாம் கடன் கொடுத்து உதவுவது, இது மிகப்பெரிய ஒரு நன்மைக்குரிய காரியமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் இன்னொருவருக்கு கடன் உதவி செய்கிறான், இருமுறை கடன் உதவி செய்தால், ஒரு குறிப்பிட்ட அளவு தொகையை இருமுறை கடனாக கொடுத்தால், அந்த தொகையை சதகாவாக கொடுத்த நன்மையை அவன் அடைந்து கொள்கிறான். 1 லட்சம் ரூபாய் ஒரு மனிதன் கடனாக கொடுக்கிறான், ஒரு தடவை கொடுத்தான், அதே அளவு இன்னொரு முறையும் கடனாக கொடுத்தால், அந்த 1 லட்சம் ரூபாயை தர்மம் செய்தால் என்ன நன்மையை அடைகிறானோ அந்த நன்மையை கடனின் மூலமாக அடைந்து கொள்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டும் பொழுது தர்மத்திற்கும் கூட அல்லாஹ் சொல்கிறான், மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்பன் ஹசனா ஃபயுதாஇஃபஹு லஹு அத்வாஃபன் கதீரா. அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுப்பவர் யார்? தர்மம் கொடுப்பவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். நாம் இது போன்ற உதவியிலும் நம்முடைய பொருளாதாரத்திலே நாம் நம்முடைய உதவியை காட்ட வேண்டும். அங்கங்கே ஒவ்வொரு மஹல்லாக்களிலும் இந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். சமுதாயத்திலே ஏற்படக்கூடிய சீர்கேடுகள் சீரழிவுகளுடைய மிகப்பெரிய காரணம் என்னவென்று சொன்னால் பொருளாதார சிக்கல் தான். பொருளாதார சிக்கலினால் மனிதன் வேறு வழி இல்லாமல் சில தவறுக்கு சென்று விடுகிறான். அந்த தவறுக்கு மனிதர்கள் செல்லும் பொழுது அதனுடைய குற்றவாளிகளாக நாம் அனைவரும் ஆகிவிடுவோம். அதை தடுப்பதற்குரிய வழிமுறைகள் ஒவ்வொரு பகுதியிலும் ஏற்படுத்தப்பட வேண்டும். இந்த நாட்டினுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் சரியான முறையில் அந்த உதவி போய் சேர வேண்டும் என்று சொன்னால் அந்தந்த மஹல்லாக்களிலே அந்தந்த ஊர்களிலே இது போன்ற ஒரு திட்டம் ஏற்படுத்தப்பட்டு நமது ஊரிலே பாதிக்கப்பட்டவர் யார் இருக்கிறார், பொருளாதார சிக்கல்ல இருக்கிறவர் யார் இருக்கிறார், மருத்துவ தேவை யாருக்கு இருக்கிறது, அல்லது வேறு ஏதாவது அவசிய தேவை யாருக்கு இருக்கிறது, கூட்டமைப்பாக இருந்து நாம் இதை செயல்படுத்தும் பொழுது இதனுடைய வெற்றியை நாம் காணலாம். மார்க்கத்தில் இருக்கக்கூடிய வணக்கங்களில் தனிப்பட்ட முறையில் செய்கிற வணக்கங்களை விட கூட்டாக செய்கிற வணக்கங்களுக்கு அல்லாஹ் அதிகமான மதிப்பை மரியாதை வைத்திருக்கிறான். தனியா ஒரு மனிதன் வீட்டில் தொழுதால் ஒரு நன்மை என்றால் ஜமாஅத்துடன் தொழும் பொழுது 27 மடங்கு நன்மை கிடைக்கிறது. கூட்டாக செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ்விடத்திலும் மரியாதை அதிகம். அதே போன்று அதனுடைய பிரயோசனங்களும் சமுதாயத்திற்கு மிக அதிகமான முறையிலே செல்லக்கூடிய விதத்தில் இருக்கிறது. எனவே நாம் சமுதாயத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ் எங்களுக்கு வசதியை தந்திருக்கிறான், வாய்ப்பை தந்திருக்கிறான், கொஞ்சம் செல்வத்தை தந்திருக்கிறான். இந்த செல்வத்தை தந்தது வெறும் நாம் அனுபவித்துட்டு செல்வதற்காக வேண்டி மட்டுமல்ல, இந்த செல்வம் பரவலாக ஏழைகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். அல்லாஹ் எம்மை நஷ்டப்படுத்த விரும்பவில்லை, விரும்பியவருக்கு அல்லாஹ் விரும்பிய செல்வத்தை கொடுக்கிறான், நஷ்டப்படுத்த விரும்பவில்லை. ஜகாத்தினுடைய கொஞ்சத்தை தான் அல்லாஹ் கேட்கிறான். அதுபோக ஏனைய ஹக்குகள், பொருள்ல இருக்கக்கூடிய உரிமைகள், இதையும் நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் ஆகிவிட வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். எனவே இந்த கர்வ ஹசனா என்ற அழகிய கடன் திட்டம் இது எல்லா இடத்திலும் நடைமுறைப்படுத்த வேண்டும். இஸ்லாத்தினுடைய முஸ்லிம்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய சீர்கேடுகள் களைவதற்கு மிகப்பெரிய ஒரு வழியாக இருக்கிறது வரக்கூடிய ரமலான் மாதம். இந்த மாதத்தினுடைய கவலையும் சிந்தனையும் ஒவ்வொரு மூமினுடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும். இந்த ரமலானை நான் எப்படி பயன்படுத்த போகிறேன், என்னுடைய வணக்க வழிபாட்டின் விஷயத்திலே நான் என்னை எப்படி நடத்தி கொள்ளப் போகிறேன். ஒரு மனிதன் தானாக சுய பரிசுத்தத்தை மேற்கொள்ளாத வரை ஒவ்வொரு மனிதனும் தன்னிடத்திலே சுய பரிசுத்தத்தை மேற்கொள்ள வேண்டும். அந்த சுய பரிசுத்தம் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் அல்லாஹ்வுடைய வணக்கம் தான். அல்லாஹ்வை வணங்குவதன் மூலமாக மனிதன் பாதுகாக்கப்படுகிறான். எதிலிருந்து? பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்படுகிறான், தீய எண்ணங்களிலிருந்து பாதுகாக்கப்படுகிறான், தீய செயல்களிலிருந்து பாதுகாக்கப்படுகிறான். வணக்கத்தின் மூலமாக உள்ளம் பிரகாசமடைகிறது. பிரகாசமடைந்த உள்ளத்திலே பாவங்களுடைய எண்ணங்கள் வராமல் மனிதன் பாதுகாக்கப்படுவதற்குரிய ஒரு காரணம் இருக்கிறது. நம் வாழ்க்கையின் லட்சியமும் இதுதான். எனவே நாம் இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையினுடைய லட்சியத்தை விளங்கி அல்லாஹ்வை நெருங்கிய நல்லடியார்களாக நமது வாழ்க்கையை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய வணக்க வழிபாட்டின் விஷயத்தில் பேணுதல் உடையவர்களாக நாம் ஆகிவிட வேண்டும். குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்களாக, அதிலும் குறிப்பாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை அடிக்கடி சொல்லக்கூடியவர்களாக. எமது நேரங்கள் எத்தனையோ நேரங்கள் வீணாக கழிந்து கொண்டிருக்கிறது. பிரயாணத்தில் போகும் பொழுது, படுக்கையில் இருக்கும் பொழுது, தூக்கம் வராத நேரத்திலே எத்தனை நேரங்கள் வீணாக கழிகிறது. அந்த நேரங்களில் எல்லாம் தஸ்பீஹ் செய்யப்பட்டால், கலிமாவை ஓதப்பட்டால் எவ்வளவு பெரிய நன்மை கிடைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்தினுடைய சட்டங்கள் நிறைய இருக்கிறது, எல்லாவற்றையும் என்னால் அமல் செய்ய முடியாது, என் வெற்றி ஒரே ஒரு சிறிய இலகுவான வழிய சொல்லித்தாங்க என்று கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யஸாலு லிஸானுக ரத்தபம் மின் திக்ரில்லாஹ், உன்னுடைய நாவில் எந்த நேரமும் அல்லாஹ்வுடைய திக்ர் இருக்கட்டும். நாவிலே அல்லாஹ்வுடைய திக்ர் உடையவர்களாக நமது வாழ்க்கையை கழிக்க வேண்டும். பரிபூர்ணமான தக்வா உடையவர்களாக நமது வாழ்க்கையை கழிக்க வேண்டும். இபாதத்தில் பேணுதலானவர்களாக நமது வாழ்க்கையை கழிக்க வேண்டும். அந்நிய நம்முடைய சகோதரர்களுக்கு, நமது சகோதரர்களுக்கு அவர்களுடைய உரிமைகளை பேணக்கூடிய விதத்திலே நமது வாழ்க்கையை கழிக்க வேண்டும். இந்த முழு உலகத்திற்கும் சமாதானத்தையும் அமைதியையும் நல்ல ஒரு முன்மாதிரியையும் காட்டக்கூடிய விதத்திலே நமது வாழ்க்கை கழிய வேண்டும். அப்பொழுதுதான் நிம்மதியான முறையில் அல்லாஹ்வின் நெருக்கத்தை அடைந்து சுவர்க்கத்தை அடைந்தவர்களாக நாம் ஆகுவோம். வல்ல அல்லாஹு தஆலா வரக்கூடிய ரமலானை பிரயோசனம் மிக்க ரமலானாக, நல்ல முறையில் கழிக்கக்கூடிய ரமலானாக ஆக்கி தருவானாக. அந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்கி அருள்வானாக. அதனுடைய நேரங்களை பாதுகாத்து நல்ல அமல் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ்வுடைய தக்வாவையும் அவருடைய திக்ருடைய வாழ்க்கையையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. உள்ளத்திலிருந்து தீய எண்ணங்கள், தீய சபலங்கள் இவைகளை விட்டும் அல்லாஹ் எம்மை பாதுகாத்தருள்வானாக, இந்த உம்மத்தை பாதுகாப்பானாக, இந்த உம்மத்துக்கு கண்ணியமான வாழ்க்கையை அல்லாஹ் தந்தருள்வானாக, நமது எல்லா தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி அருள்வானாக, ஹலாலை தந்தருள்வானாக, ஹராமை விட்டும் பாதுகாத்தருள்வானாக, நம்முடைய அனைத்து பிரச்சனைகளையும் அல்லாஹ் தீர்த்து வைத்து நிம்மதியான கண்ணியமான முறையிலே உலகத்திலும் மறுமையிலும் வாழக்கூடிய தௌஃபீக்கை வல்ல அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. For more lectures visit slhub.com.